அன்பின் உறவுகளுக்கு இனிய வணக்கங்கள். இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். இன்று தங்களது பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் விழாவை கொண்டாடும் பாரத் தமிழ் வலையொலி பக்கத்தின் நேயர்கள் அனைவருக்கும் மனம் நிறைந்த வாழ்த்துகள். இன்று உங்களுக்கான பகுதி ஆடு ஜீவிதத்தின் தொடர்ச்சி, பாகம் 15. வெறும் 2 நாள் பழக்கம்தான். அதை பழக்கம் என்று கூட சொல்ல முடியுமா என்று கூட எனக்கு தெரியவில்லை. நாங்கள் ஒருவருக்கொருவர் பேசிக்கொண்டது 1-2 சொற்கள் மட்டுமே. ஊர் பேர் எதுவுமே தெரியாது. ஆனாலும் அந்த பயங்கரன் போய்விட்டான் என்று கேட்டபோது என் மனதுக்குள் ஏதோ ஒரு வழி. அந்த வேதனையின் காரணம் என்னவென்று எனக்கு புரியவில்லை. ஒருவேளை தனித்து விடப்பட்டு விட்டோமோ என்ற ஏக்கத்திலிருந்து அது உருவாகியிருக்கலாம். என் உடம்பிலிருந்த சக்தியெல்லாம் வடிந்தது போல் தோன்றியது. திடீரென ஒரு நாள் அப்பா இறந்து போய்விட்டார் என்றோ, அம்மா காலமாகிவிட்டாள் என்றோ, சொந்த மகன் அல்ப ஆயுசில் போய்விட்டான் என்றோ கேள்விப்படும் போது ஏற்படும் சோர்வும் தளர்ச்சியும் பலவீனமும் ஒன்று சேர்ந்து என்னை தாக்கின. ஆனால் விஷயத்தை என்னிடம் சொல்லிவிட்டு போகும் அர்பாபுவின் முகத்திலோ கவலையின் சுவடுகள் எதுவுமே இல்லை. அவன் போய்விட்டான், அவ்வளவுதான் என்ற மட்டில். அவன் எங்கே போனான், யாருடன் போனான் என்பதை பற்றியெல்லாம் எனக்கு கவலை இல்லை என்ற மட்டில் இருந்தது அர்பாவுவின் செயல்கள். சற்றென்று என் உள்ளத்தில் ஏதோ ஒரு நம்பிக்கை கீற்று பளிச்சிட்டது. ஒருவேளை நான் போய்விட்டேன் என்று கேள்விப்பட்டாலும் அர்பாவு இப்படித்தான் விட்டைத்தியாக இருப்பானோ? பயங்கரன் போனால் என்ன, நஜீப் இருக்கிறான். இந்த நஜீப் போனால் வேறொருத்தன், அவ்வளவுதான். முதல் நாள் பார்த்த அர்பாவுவின் கோபமும் நடவடிக்கைகளும் எனக்குள் பீதியை ஏற்படுத்தியிருந்தது. துப்பாக்கியால் வானத்தை பார்த்து சுடுகிறான். பைனாகுலரை கையில் தந்து அதன் தூர காட்சியை காட்டித்தருகிறான். ஆடுகளுடன் நாங்கள் வெளியே போகும்போது காருக்கு மேலிருந்து எங்கள் நடவடிக்கைகளை வேவு பார்க்கிறான். நாங்கள் நெடுந்துளைவு போய்விட்டோம் என்று தோன்றினால் வண்டியை எடுத்து வந்து எங்களை சுற்றிலும் ரோந்து வருகிறான். அப்போதெல்லாம் இந்த நகரத்திலிருந்து வெளியேற அவன் அனுமதிக்க மாட்டான் என்றுதான் எனக்கு தோன்றியது. பயங்கரனின் ஒவ்வொரு செயலிலும் அப்படிப்பட்ட பயமும் எச்சரிக்கையும் கலந்திருந்ததை நான் கவனித்திருக்கிறேன். அவன் எனக்கு சொல்லித்தந்த சொல்ல முயன்ற சொற்களிலும் அந்த பீதியை என்னால் பார்க்க முடிந்தது. தப்பிப்போக முயலாதே, அப்படியே போனால் இவன் உன்னை கொன்று குழி தோண்டி புதைத்து விடுவான். இவன் கொடூரமானவன், கருணை வற்றி போனவன். இதையெல்லாம் எனக்கு சொல்லித்தந்தவன் தான் மட்டும் எப்படியோ தப்பித்து ஓடியிருக்கிறான். துரோகி, என்னை எதிர்பார்த்துதான் இத்தனை நாட்களாக காத்திருக்கிறான் போலும். என் தலையில் எல்லா சுமையும் ஏற்றிவிட்டு தப்பித்து போய்விட்டான். நான் தப்பி போய்விடக்கூடாது என்பதற்காகவே இந்த அண்ட புழுகுகளையெல்லாம் என்னிடம் அவிழ்த்து விட்டிருக்கிறான் கள்ளப்பயல். எங்கள் அர்பாவை பாருங்கள், அவன்தான் எத்தனை சாந்தமானவனாக இருக்கிறான். அவன் போனதை பற்றி அர்பாவுக்கு கோபமே இல்லை. போனால் போகட்டும் என்று எத்தனை சாந்தமாக இருக்கிறான். அதை பார்க்க எனக்கு சந்தோஷமாக இருந்தது. என்னுடைய சந்தோஷத்திற்கு 3 காரணங்கள். முதலாவது, பயங்கரன் இந்த துயரக்கடலிலிருந்து எப்படியோ தப்பி போய்விட்டிருக்கிறான். அடுத்தது, என்றாவது ஒரு நாள் நானும் இதுபோல் இங்கிருந்து தப்பியோடி விடலாம். 3வது விஷயம்தான் முக்கியமானது. இத்தனை நாட்களாக பயங்கரனுக்கு உரிமையாக இருந்த கட்டில் இப்போது என் கைக்கு வந்துவிட்டது. இனிமேல் கட்டாந்தரையில் கிடந்து கஷ்டப்பட வேண்டாம். இந்த 3லும் என்றாவது ஒரு நாள் நாமும் தப்பிப்போக முடியும் என்ற நினைப்பு எனக்கு படு உற்சாகத்தை தந்தது. நான் பால் பாத்திரத்துடன் மசராவுக்குள் ஓடி சில ஆடுகளிடம் பால் கறந்தேன். என்னுடைய அனுபவ குறைவு அங்கே வெளிப்பட்டாலும் கடந்த நாட்களை விடவும் நிலைமை பரவாயில்லை. ஆடுகளிடமிருந்து அப்படியொன்றும் உதவி கிடைக்கவில்லை. ஒரு சொட்டு பால் கூட பாத்திரத்தில் விழாத நிலைமையிலிருந்து நான் முன்னேறியிருந்தேன். இந்த 2 நாட்களில் இது ஒரு பெரிய முன்னேற்றம் என்று சொல்ல வேண்டும். உடனே நான் அந்த பயங்கரன் அளவுக்கு திறமைசாலியாகிவிட்டேன் என்று நினைத்து விடாதீர்கள். கறந்த பாலில் கொஞ்சம் எடுத்து அர்பாவுக்கு கொடுத்தேன். மீதியை குட்டி ஆடுகளின் மசராவுக்கு கொண்டு போய் வைத்தேன். அதன்பின் முதுகொடியும் வேலை. இதற்கு முன்னால் நாங்கள் 2 பேர் செய்த வேலைகளையெல்லாம் இப்போது நான் ஒருவனே செய்ய வேண்டியிருந்தது. ஒட்டகங்களுக்கு தீவனம் கொடுத்த பிறகு அவற்றை திறந்து வெளியே விட்டேன். மசராவுக்குள் தேவையான புல், வைக்கோல், கோதுமையை கொண்டு வைத்தேன்.
தொட்டிகளில் தண்ணீர் நிரப்பினேன். அதற்கிடையே தண்ணீர் லாரி வர அந்த தண்ணீரை டேங்கில் நிறைக்க அவனுக்கு உதவி செய்தேன். வைக்கோல் கட்டுகளுடன் வந்த டிராக்டரிலிருந்து கட்டுகளை இறக்கி வைத்தேன். எவ்வளவு வேகமாக செய்தாலும் வேலைகள் ஒன்றும் தீர்ந்த பாடில்லை. தினமும் காலையில் ஆடுகளுடன் வெளியே போகும் வேலை வரும்போது நிழலை பார்த்து நேரத்தை கணக்கிட தொடங்கியிருந்தேன். நான் பாதி மசராவுக்கு கூட நான் புல் வைத்திருக்க மாட்டேன். கூடாரத்திற்குள்ளிருந்தபடியே என்னுடைய ஒட்டகத்தையும் நடையையும் பார்த்து கொண்டிருந்த அர்பாபு ஆடுகளை வெளியே கூட்டிக் கொண்டு போக தாமதமானதற்கான என்னை வசைப்பாடினான். என்னால் இவ்வளவுதான் செய்ய முடியும் என்று நான் ஒரு போடு போட்டேன். ஆனால் அர்பாபு அதற்கு தன் பெல்ட்டால் எனக்கு பதில் சொன்னான். முடிச்சுக்கள் எதுவுமில்லாத நல்ல பதில். நல்ல சுத்தமான தோளால் செய்யப்பட்ட அந்த பெல்ட் விளாசியதில் நான் துடித்து போனேன். என் முதுகின் குறுக்காக பதிந்த அடித்தழும்பும் வழியும் மறைய 6 மாசத்திற்கும் மேலானதாக நினைவிருக்கிறது. நான் மசராவுக்கு திரும்பி நடக்கும்போது அர்பாபு கோபத்தில் ஏதோ முணுமுணுத்தான். அது நேற்று வரைக்கும் அவன் ஒருவன் செய்த வேலைதானடா இது என்பதற்காகத்தான் இருக்கும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. சில சந்தர்ப்பங்களில் பழக்கமில்லாத மொழி கூட நமக்கு தெளிவாக புரிந்து போகும். நான் அழுது கொண்டே பாக்கி கிடந்த வேலைகளை பார்க்க தொடங்கினேன். இந்த கலவரங்களுக்கிடையில் காலை சாப்பாடு மறந்தே போய்விட்டது. அதற்காக அர்பாபு என்னை கூப்பிடவும் இல்லை. 2 மசரா ஆடுகளைத்தான் வெளியே கூட்டிக் கொண்டு வந்திருப்பேன். அப்போது அர்பாபு என்னை கூப்பிடும் சத்தம் கேட்டது. நன்கு வளர்த்த ஆடுகளை சந்தைக்கு கொண்டு போவதற்காக வண்டி வந்திருக்கிறது. நல்ல முதிர்ந்த ஆடுகளாக தேடி பிடித்து வண்டிற்குள் ஏற்ற வேண்டும். வண்டி கொண்டு வந்திருப்பதோ என்னுடைய பெரிய அர்பாபு. கூடமாட உதவிக்கு வேறு யாருமே இல்லை. நான் ஆட்டு கொட்டகைக்குள் நுழைந்தேன். 2 அர்பாபுக்களும் வெளியே நின்றபடி ஒரு ஆட்டை கை காட்டி ஆதி என்று சொல்வார்கள். நான் அதை பிடிக்க ஓடுவேன். தண்ணீரில் நழுவும் விளாங்கு மீன் போல் அது என் கைக்கு அகப்படாமல் துள்ளி குதித்து தப்பியோடும். நான் விடாமல் எப்படியோ அதை துரத்தி பிடித்து, எப்படி பிடிக்க முடியும்? கழுத்தில் ஒரு துண்டு கயிறு இருந்தாலாவது வசதியாக இருந்திருக்கும். ஒரு வழியாக அதை வண்டிக்கு இழுத்து கொண்டு போவேன். இனி அதை வண்டிக்குள் ஏற்றுவது பெரும் பாடு. என் ஒருவனால் அந்த ஆடுகளை வண்டிக்குள் ஏற்றுவது மகா சிரமமான காரியம். ஆடுகள் தாமாகவே போய் வண்டிக்குள் ஏறவே செய்யாது, திமிரிக்கொண்டிருக்கும். ஒவ்வொன்றையும் பெரும்பாடுபட்டுத்தான் வண்டிக்குள் ஏற்ற வேண்டும். அதற்காக எவ்வளவு சக்தியும் நேரமும் வீணடித்தேன் என்று எனக்கே தெரியாது. எப்படியோ ஒரு விதத்தில் 1-2 ஆடுகளை வண்டியில் ஏற்றி முடித்த போதே நான் சோர்ந்து போயிருந்தேன். ஆனால் இவ்விரக்கமில்லாத அந்த அர்பாபுக்களோ என்னை மீண்டும் மீண்டும் மசராவுக்குள் விரட்டி கொண்டிருந்தார்கள். அவர்கள் மசராவுக்குள் சுட்டி காட்டி ஆதி அபியத் என்று சொல்வார்கள். அது என்னவென்றே எனக்கு புரியாது. நான் பக்கத்தில் நின்று கொண்டிருக்கும் கருப்பு ஆட்டைத்தான் சொல்கிறார்கள் என்று எண்ணி அதை பிடிக்க பாய்வேன். ஹிமார், மாஃபி, அஸ்வத், அபியத், அபியத் என்று அர்பாபுக்கள் சீறுவார்கள். அது இல்லை என்று நினைத்து நான் வேறொரு ஆட்டை பிடிக்க பார்ப்பேன். ஹிமாட் முக்மாஃபி இந்தி ஆதி அபியத் அர்பாபுக்கள் தமது தலையில் அடித்துக் கொள்வார்கள். இப்படியாக பல தடவை ஆடு மாறி போய் கடைசியில் தான் அங்கே நிற்கும் வெள்ளைக்கடாயின் அர்பாபுக்கள் பிடிக்கச் சொன்னார்கள் என்று எனக்கு புரிந்தது. நான் அதை தரதரவென்று இழுத்து கொண்டு போய் பெரும்பாடுபட்டு வண்டிக்குள் உதைத்து தள்ளிவிட்டு மீண்டும் மசராவுக்குள் ஓடுவேன். அர்பாபு அஸ்வத் என்று சொல்வான். நான் எடக்கமடக்காக எதையாவது செய்துவிட்டு கடைசியில் அர்பாபு உத்தேசித்த கருப்பு ஆட்டை பிடித்து கொடுப்பேன். இப்படியாக 20-க்கும் அதிகமான ஆடுகளை பிடித்து கொடுத்து என் நாடின் நரம்புகளெல்லாம் சல்லடையாக நொறுங்கி போய்விட்டது. நான் எனக்குள்ளேயே யார் யாரையோ சபித்தேன். என்னுடன் இருந்தவன் ஓடிப்போனதற்காக எனக்கு கிடைத்த பரிசு முதுகொடியும் வேலை, ஒருபோதுமே மறக்க முடியாத பெல்டடி, மதியம் வரையில் முழு பட்டினி. காத்துக்கொண்டிருங்கள், மீண்டும் கதையின் தொடர்ச்சி தொடர்ந்து கேட்கலாம். உங்கள் அனைவரையும் மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பு தோழி லீமா.